வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி. தலைப்புச் செய்திகள். உலகிலேயே மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவைக்கு முதற்கட்டமாக 121 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இந்தியாவும் இஸ்ரேலும் தீவிரவாத சவால்களை எதிர்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் அருகே இன்று நேரிட்ட பயணியர் ரயில் விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஐசிசி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தீப்தி சர்மா 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உலகிலேயே மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், 2014 10வது இடத்தில் இருந்த இந்தியாவின் பொருளாதாரம் தற்போது 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக கூறினார். தனிநபர் வருமான வரி சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். விரைந்து வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறி வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் இன்று இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சஜித் பிரேமதாசாவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இலங்கை மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து உதவி வருவதற்கு திரு சஜித் பிரேமதாசா அப்போது நன்றி தெரிவித்துக் கொண்டார். பீகார் சட்டப்பேரவைக்கு முதற்கட்டமாக நாளை மறுநாள் நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. பீகாரில் 18 மாவட்டங்களைச் சேர்ந்த சஹர்சா, தர்பங்கா, வைஷாலி உள்ளிட்ட 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. முதற்கட்ட தேர்தலில் 1314 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இத்தொகுதிகளில் 3,75,00,000 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் தலா ஒரு தேர்தல் பார்வையாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். அசம்பாவிதங்களை தடுக்கவும் தேர்தல் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையிலும் காவல்துறையினர் தயார் நிலையில் உள்ளனர். இரண்டாம் கட்டமாக வரும் 11ஆம் தேதி 122 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த இரண்டு கட்டங்களில் பதிவாகும் வாக்குகள் வரும் 14ஆம் தேதி எண்ணப்படும். இந்தியாவும் இஸ்ரேலும் தீவிரவாத சவால்களை எதிர்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கிடியான் சாருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். காசா அமைதி திட்டத்தை இந்தியா ஆதரிப்பதாக கூறிய அவர், இதன் மூலம் இப்பிரச்சினைக்கு நிலையான தீர்வு காணப்படும் என்று நம்புவதாக குறிப்பிட்டார். இந்திய தொழில் முனைவோர்கள் இஸ்ரேல் நாட்டில் புதிய நிறுவனங்கள் தொடங்குவதற்கான வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அந்நாட்டில் இந்தியர்கள் அதிக அளவில் பணிபுரிந்து வருவதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். மெலிசா புயலால் பாதிக்கப்பட்ட ஜமைக்கா, கியூபா நாடுகளுக்கு நிவாரண உதவிகளை இந்தியா அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் தலா 20 டன் உணவுப் பொருட்கள், மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், ஜெனரேட்டர்கள் உள்ளிட்டவை இந்திய விமானப்படையின் விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். பேரிடரால் பாதிக்கப்படும் நாடுகளுக்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருவதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அரசுமுறை பயணமாக லண்டன் சென்றுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான நல்லுறவை மேம்படுத்த இந்த பயணம் வழிவகை செய்யும் என்று பிரிட்டனுக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இரு நாட்டு பிரதமர்களுக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்துவதற்காக திரு விக்ரம் மிஸ்ரி அங்கு சென்றுள்ளது முக்கியத்துவம் பெறுகிறது. அரசுக்கும் மக்களுக்கும் இடையேயான இணைப்பு பாலமாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உருவெடுத்து வருவதாக நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரி திரு பிவிஆர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடையவும் பேரிடர் அபாய முன்னெச்சரிக்கையை வெளியிடுவதற்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். தேசிய மனித உரிமை ஆணையம் கர்நாடக தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மூளை இரத்த கசிவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பெண்ணின் தந்தையிடமிருந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர், காவல்துறையினர், மயான ஊழியர்கள் லஞ்சம் பெற்றதாக வெளியான ஊடக செய்திகளை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-ல் 5%-ஆக குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5%-ஆக குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் அருகே இன்று நேரிட்ட ரயில் விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஜெவ்ரா சாலை ரயில் நிலையத்தில் இருந்து பிலாஸ்பூருக்கு சென்று கொண்டிருந்த புறநகர் ரயில் சரக்கு ரயில் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. காயமடைந்த 20-க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் பிலாஸ்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு சஞ்சய் அகர்வாலிடம் மீட்புப் பணிகள் குறித்து தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். மணிப்பூரில் சுரா சந்த்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 தீவிரவாதிகள் உயிரிழந்தனர். கன்பி கிராமத்தில் இன்று அதிகாலை முதல் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடலோர மாவட்டங்களில் தேசிய அளவிலான கடல் மீன்வள கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள மீனவ கிராமங்களில் டிஜிட்டல் முறையில் இந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த கணக்கெடுப்பு மூலம் கிடைக்கும் தகவல்கள் மீனவர் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் என்று தூத்துக்குடி கணக்கெடுப்பாளர் கேத்ரின் தெரிவித்துள்ளார்.
சிஎம்எஃப்ஆர்ஐலிருந்து எங்களுக்கு மீனவ வாழ்வாதார கணக்கெடுப்பு பத்தி ட்ரைனிங் கொடுத்தாங்க. வியாஸ் பாரத்ங்கிற டிஜிட்டல் ஆப் மூலமா நாங்க அதை பதிவு செஞ்சு வந்துட்டு இருக்கோம். அவங்களோட வாழ்வியல் பொருளாதாரத்தை டிஜிட்டல் ஆப்ல நாங்க பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட போட் இருக்கா, வலை இருக்கா, வீட்டுல எத்தனை பேரு, தலைவர் என்ன பண்றாங்க, அவங்களோட பொருளாதார பிரச்சனை, அவங்களோட ஆண்டு வருமானம் எல்லாத்தையுமே நாங்க அந்த ஆப்ல பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். போன்லயே அந்த ஆப் மூலமா எல்லாம் சப்மிட் பண்றோம். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
இந்தியா அமெரிக்கா இடையே ராணுவ ஒத்துழைப்புக்கான கூட்டம் அமெரிக்காவின் ஹவாயில் நடைபெற்றது. இந்த 2 கூட்டத்தில் இந்தியாவின் ஒருங்கிணைந்த முப்படை தலைமை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித், அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் பிராந்திய லெப்டினன்ட் ஜெனரல் ஜோஷ்வா ரூட் கூட்டாக தலைமை வகித்தனர். இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு தொடர்பாக இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் டிக் சானே இன்று காலமானார். அவருக்கு வயது 84. முன்னாள் அதிபர் ஜார்ஜ் புஷ் அமைச்சரவையில் டிக் சானே பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகித்திருந்தார். பின்னர் கடந்த 2001-2009 அமெரிக்காவின் துணை அதிபராக அவர் பதவி வகித்தார். பிலிப்பைன்ஸ் நாட்டில் கல்மகி சூறாவளியால் 4 பேர் உயிரிழந்தனர். மணிக்கு 195 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறாவளியால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. 160-க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஐசிசி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தீப்தி சர்மா 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். பேட்டிங் தரவரிசை பட்டியலில் ஜெமிமா ரோட்ரிக் 10வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 1வது சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 3-11, 11-6, 5-11, 11-7 என்ற செட் கணக்கில் குரேஷியாவின் டோமி ஸ்லாவ் பக்காரை வென்றார். ஆசிய கிளைம்பிங் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுதர்ஷன் முர்மு தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகிலேயே 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவைக்கு முதற்கட்டமாக 121 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இந்தியாவும் இஸ்ரேலும் தீவிரவாத சவால்களை எதிர்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் அருகே இன்று நேரிட்ட பயணியர் ரயில் விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஐசிசி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தீப்தி சர்மா 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.